Honorable Dayasiri Jayasekara, you have 13 minutes.
Garu Mulasaran Mantrithumani, mam visheshayenma kiyanna kemathi ada davase me bandanagara katayutu pilibanda amathyanshe mama eka karanayak pilibanda vitarak katha karanna sudanam wenawa. Visheshayen ape garu amathyumata den demana jathika sandahanayenuth ape ආදරණීය මන්ත්‍රීවරුන්ගෙනුත් විවිධ ප්‍රශ්න ගන්නවා කාපු වෙලේ එතුමාට බන්දනාගාරය පිළිබඳව තව ප්‍රශ්නයක් ගේන තමයි මම මේ දැන් කල්පනා කරේ. මේක ඇත්තටම මේක විශාල ප්‍රශ්නයක් බවට පත් වෙලා තියෙන කාරණා. විශේෂයෙන්ම දීර්ඝ කාලීන සිරකරුවන් සම්බන්ධව විශාල අර්බුදයක් අද බන්දනාගාරය ඇතුලේ පත් වෙලා තිබෙනවා. දැන් ඒකම තමයි ඉරුණිකා ප්‍රේමචන්ද්‍ර මැතිණියත් කිව්වේ මේ සම්බන්ධව ඇතිලා තියෙන ප්‍රශ්න ගණනාව. මම කියන්න කැමති විශේෂයෙන්ම මේ දීර්ඝකාලීන සිරකරුවන් සම්බන්ධව ගත්තම අපිට දැනගන්න දැක් ගන්න පුළුවන් මේ අය වෙනස් වීම වලට භාජනය කරගන්න පුළුවන් අය විශේෂයෙන් මේ මරණ දඬුවමට ලක් වෙච්ච අය ඒ වගේම ජීවිතාන්ත දක්වා සිර දඬුවම් වලට ලක් වෙච්ච අය මේ සම්බන්ධව අපි පැහැදිලිව මම කියන්න කැමතියි මේ අය සම්බන්ධව යම්කිසි ක්‍රියාමාර්ගයක් අරගත්තේ නැත්නම් අපි බන්ධනාගාර තුලට ගියාම අපි දකිනවා අත වශයෙන් අවුරුදු 26ක් මට දැන් සති කිහිපයකට කලින් මම මේ බන්ධනාගාරයේ අපේ ගෙවල් දිහා ඉන්න කෙනෙක් බලන්න ගියාම අපිට ලැබුණා මට හම්බ වුණා අවුරුදු 26ක් හිරගෙදර ඉන්න කෙනෙක් අවුරුදු 26ක් තමන්ගේ ජීවිත කාලේ තමන්ගේ දරුවා අවුරුදු 4න් තමයි අවුරුදු 2න් තමන්ගේ දරුවා ඉපදුනාම තමයි මේ තාත්තා හිරගෙදරට ආවේ දැන් අද අවුරුදු ඒ දරුවට අවුරුදු 22ක් අවුරුදු 24ක් මේ තාත්තා අවුරුදු 26ක් බන්ධනාගාරය ඇතුලේ තාම නිදහස් කරගන්න බැරුව ඉන්නවා. මේක මහා දැවැන්ත ඛේදවාචකයක් බවට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා මම කියන්න කැමතියි අපේ ගරු ඇමතුමාගෙන් අපි දකිනවා මේ හිරකරුවන් වර්ග කීපයක් ඉන්නවා මේ දීර්ඝ කාලීන සිරකරුවන් ගත්තාම. එකක් තමයි මරණීය දඬුවම් නියමිත සිරකරුවන්. ඒ වගේම ජීවිතාන්ත දක්වා සිර දඬුවම් නියමිත සිරකරුවන්. ඒ වගේම වසර 30ට වැඩි නිශ්චිත සිර දඬුවම් නියම සිද්ධ සිරකරුවා මේ අය ගත්තම මම ඉස්සෙල්ලාම කියන්න කැමති මරණීය දඬනය නියම සිද්ධ සිරකරුවන් සම්බන්ධව කලින් පැවතුන ක්‍රමයක් තිබුණා ඒ ක්‍රමය තමයි ඒ අයට සාමාන්‍ය දිනකට පැය එකක් පමණ කාලයක් එලිමානේ ඉන්න අවශ්‍ය වාතාවරණය සකස් කරලා දිනනෝ ඒ වගේම ආගමික අධ්‍යාපන සාක්ෂරතා වර්ධනය සඳහා වැඩපිළිවෙළක් සකස් කරලා තිබුණා ඒ වගේම දඬන නියෝග ප්‍රකාරව එල්ලා මැරීම සම්බන්ධව රාජ්‍ය විධායකයේ නියෝගයේ ලැබෙන තෙක් ඒ සිරකරුවන් සම්බන්ධව සමාලකුණු ක්‍රමයකට හෝ දායක කරවීමක්වත් කිරුවේ නැහැ අපි ඒ තිබුණ තත්වයේ තුල ඒ වගේම මේ මරණීය දඬනේ කියන ක්‍රියාම වැඩපිළිල දැන් අවුරුදු 40ක් මරණීය දඬනේ ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ ලංකාවේ අවුරුදු 40ක් තිස්සේ මරණ දඬනේ ක්‍රියාත්මක නොවීමත් එක්ක ඒ මරණ දඬනේ කාලය තුල හිටපු සියලු දෙනාම අපි අත්‍තරම් බලපුවාම හිරගෙවල් ඉන්නේ නැහැ. හැබැයි මරණීය දඬුවම ජීවිත දාණය දක්වා අඩු කරපුවාම සාමාන්‍යයෙන් ඔවුන් දඬුවමේ වසර 4 8 12 16 යන අවස්ථාවල මේ බන්ධනාගාර පනතේ ව්‍යවස්ථාපිත දනපරත් අනුව 40 වන වගන්ති යටතේ සිව්වස් සමාලෝචන වාර්තා මගින් ජීවිතාන්තය දක්වා සිර දඬුවම අවුරුදු 20 සිර දඬුවමක් බවට පරිවර්තනය වෙලා ඒ අවුරුදු 20 සිර දඬුවම ගෙවීම පස්සේ උන් සාමාන්‍ය නිදහස් වෙලා යනවා. ඒ අනුව මේ කාලය තුල සිරකරුගේ වෘත්තීය පුහුණුව ආගමික නැඹුරුව විනය උසස් ලෙස පවත්වාගෙන යාම සෞඛ්‍ය පෞල් සමාජ සම්බන්ධතා වර්ධනය කරගෙන තිබීම ආදී මේ සියලු කාරණා සලකා බැලලා සාමාන්‍යයෙන් අවුරුදු 20කින් ඔවුන්ගේ මේ කාලය අවසන් වෙනවා. මේ කාලවකවානුව තුල මම කියන්න කැමති මේ පවතින தত্ত্বය තමයි 1998 වසරෙන් පස්සේ අපි දකිනවා මරණීය දඬනය දඬන සිරකරුන්ගේ නිදහසට කඩු සිදුවීම 1998 ඉඳලා ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ දැන්. 2002 වසරේ වෙසක් දිනට ලබා දෙන රාජ්‍ය සමාවෙදි පමණක් ජීවිත දාණය ලබා දීම පමණයි සිද්ධ වුණේ 2002. එතනින් පස්සේ ඔබතුමාගේ මේ පැත්තෙන් ගන්න වෙලාව
ආමාලෝචනයේ ඒ සම්බන්ධයෙන් අපි අමාත්‍යාංශයේ දුරේ ඉන්න වෙලාවේ ගරු ජනාධිපතිතුමාට වාර්තාවක් ඉදිරිපත් කරලා තියෙනවා අධිකරණ අමාත්‍යාංශය අර තාම ඒ ගැන
නෑ ඒක තමයි මම ඔබතුමාට කියන්නේ ඔබතුමා හිටපෝ ඇමති කෙනෙක් ඉඳන් මම කියන්නේ 2011 ගෙනාවු මේ නීතියක් ඉඳන් තමයි දැන් මේ ප්‍රශ්නේ පටන් අරන් තියෙන්නේ මම එතෙන්ට එන්න මම ඒක මේ ඔබතුමාට කියන්නේ යන්නේ 2011 මන් දැන් කවුද හිටපෝ ඇමතිතුමා කියලා එදා 2011 වෙනස් කරමු නීතියත් එක තමයි දැන් මේ විශාල හිරවීමක් තියෙන්නේ ඒක මම මේ කියන්නේ එතකොට 1995 ඉඳලා 2015 12 එක දක්වා මරණ දඬුවම් නියම වූ පිරිස ඉන්නවා දැන්ට බන්ධනාගාරේ 512ක් ඒ වගේම මරණ දඬුවම් සඳහා අභියාචන අවසන් වෙච්ච නැති පිරිස ඉන්නවා 612ක් බන්ධනාගාරයේ ඇතුලේ මේක තමයි තියෙන ප්‍රධානම ප්‍රශ්නේ ඊළඟ තමයි ජීවිතාන්ත සිරකරුවන් සම්බන්ධව ගත්තම මරණ දඬුවම් ඉඳලා ජීවිතාන්ත සිරකරුවන්කට පරිවර්තන වූ සිරකරුවන් සහ අධිකරණයේ මගින් ඍජුව ජීවිතාන්තය දක්වා සිරදනුවන් ලබා ඇත සිරකරුවන් මේ කාණ්ඩ දෙකට අයිති වෙනවා. එකෙන් අදහස් වෙන්නේ මරණය දන්නේ සිර ජීවිතාන්ත දක්වා සිර දඬුවමක් නැත්නම් අධිකරණයේ මගින් ඍජුව ජීවිතාන්ත දක්වා සිර දඬුවම් ලබා දීලා තියෙන අය පිළිබඳව ජීවිතාන්ත සිරකරුවන් ඉදිරිය අපි සාමාන්‍යයෙන් හඳුන්වනවා. එතකොට ජීවිතාන්ත සිර දඬුවම් සඳහා නිශ්චිත කාලයක සිර දඬුවම් නියම නොවන බැවින් බන්ධනාගාර වැඩාංශයේ සේවය දීමක් සිදු වුවද අර සමා ලකුණු ක්‍රමයට දායක වීමක් සිද්ධ වෙන්නේ නැහැ සාමාන්‍යයෙන් ජීවිතාන්ත සිරදඬුවම් නිශ්චිත කාලයක නැත්නම් ජීවිතාන්ත සිරදඬුවම් තිබෙන අයට ජීවිතාන්ත සිරදඬුවම් නිශ්චිත සිරදඬුවක් වුණාම ඒ දඬුවම් සමා කාලයේ ලකුණු ක්‍රමයේ උපයා ගන්නලත් සමාවට හිමිකමක් තිබෙනවා දැන් පැවති ක්‍රමවේදී තමයි මේ ක්‍රියාදාමයේ ජීවිතාන්ත සිරකරුවන් සම්බන්ධව 40 අර අපි කිව්ව අනපනතේ 4090 ජීවිතාන්ත සිරදඬුවම් මේ ගත කරන වසර 4 8 12 16 20 සිව් වාර්ෂික සමාලෝචන වාර්තා මගින් සිර ජීවිතාන්ත සිරදඬුවම 20 අවුරුදු සිරදඬුවමක් දක්වා පරිවර්තනය වෙලා එම සිරදඬුවම විදීම පසු නිදහස් වෙන්න අයිතිවාසිකම තිබුණා. දැන් පවතින තත්ත්වය මේ පැවති ක්‍රමවේදයට වෙනස් වෙච්ච වීමේ ප්‍රතිඵලයක් විදියට පැවති ක්‍රමවේදයට පස්සේ දැන් සිව් වාර්ෂික සමාලෝචන වාර්තා ඉදිරිපත් කිරීම ජීවිතාන්ත සිරදඬුවමේ වසර 20 කාලෙකින් පසුව සිදු කරන්න කියලා දන්ලා තිබෙන නිසා 1998 වසරෙන් පස්සේ සමාලෝචන වාර්තා ක්‍රමයේ ක්‍රියාත්මක වෙලා නැහැ මේ වෙනතුරු. ඒත් මේ දක්වා ජීවිතාන්ත සිරදඬුවේ වසර 20 කාලේ සම්පූර්ණ කර සිට සිරකරුවන් සඳහා එම සාහනය ලැබිලා තිබුණා. මේ කාලනා ගතයින් පස්සේ දැන් අපි අපිට මතකයි අධිකරණ අමාත්‍යාංශ විසින් පත්කරා විද්වත් කමිටුවක්. ඒ විද්වත් කමිටුව පත්කරයින් පස්සේ දීර්ඝ කාලීන ජීවිතාන්ත සිරකරුවන්ගෙන් තෝරාගත් පිරිකර පමණක් ඊළඟට ජීවිතාන් සිරදඬුවම වසර 20ක 25ක සීමා කිරීමට 2007 පියවර ගත්තා. 2007 ඒ විද්වත් කමිටුවේ පියවර අනුව. දැන් 98 ඉඳලා මේ වෙනකොට අභියාචන අවසන් නොවි ජීවිතාන් දක්වා සිරකරුවන් ඒ වගේම කමිටු නිර්දේශ නොලද ජීවිතාන් සිරකරුවන් සමගින් 2015යි 12යි එක වෙනකොට ජීවිතාන් සිරකරුවන් 254ක් ජීවිතාන්ත අභියාචන සිරකරුවන් 85ක් දැන්ට බන්ධනාගත ගත වෙලා තියෙනවා.
ඔඩර් ප්ලීස් ගරු තිලක රාජා මන්ත්‍රීතුමා මූලාසනයට පැමිණෙනවා.
ඒ වගේම වසර 30ට වැඩි නිශ්චිත සිරදඬුවම් සහිත සිරකරුවන් ගැන ගත්තොත් ඒ අය වසර 30 ඉඳලා වරදි කීපයකට නඩු කීපයකට වෙන්නේ නැසෙන් සිරදඬුවම් ලබලා වසර 30 ඉඳලා 100 200 දක්වා සිරදඬුවම් නියමලා බන්ධනාගාරගතව සිටින සිරකරුවන් ගණනාවක් ඉන්නවා. දැන් මේ අය ඉතා සිරදඬුව ඉතා දීර්ඝවත් මේක නිශ්චිත සිරදඬුවමක් බවට පත් වෙලා තියෙනවා. මොකද හේතුව ඒ මත උපයා ගන්නා සමා ලකුණු යටතේ සමස්තිර දඬුවම් ආසන වශයෙන් තුනෙන් එක කාලයක් සමාවක් වශයෙන් ලබා ගැනීමේ හැකියාවක් මේ වසර 30ට වැඩි නිශ්චිත සිර දඬුවම් සහිත පිරිසට අත් වෙලා තියෙනවා. දැන් ඒකේ පැවති ක්‍රමවේදය තමයි නිශ්චිත සිර දඬුවම් සහිත සිරකරුවන් සඳහා පැවති ක්‍රමවේදයන් යටතේ නිදහස් වී යාමට අවස්ථා දෙකක් තිබුණා පැවති ක්‍රමවේදය යටතේ. එකක් තමයි බලපත්‍ර මත බුදාහැරීම. බලපත්‍ර මත බුදාහැරීම අපි දන්නවා ගරු ඇමතිවරයාට පුළුවන් වසර 6ක් කාලයක් සිරදඬුවම් විදීමෙන් අනතුරුව මාස 6කට වරක් දින 7ක් කාලයකට බලපත්‍රයක් මත නිවාඩු යැවීම නිවාඩු අවස්ථා දෙකක් තුනක් ලැබීමෙන් පසු බලපත්‍ර මත මුදා හැරීම තිබිච්ච බලය ගරු ඇමතිවරයාට තිබුණා. ඒ අනුව බලාත්මක තිබුණ බන්ධනාගාර කොමසාරිස් ජෙනරාල් තුමාගේ චක්‍රලේඛ අංක 35 එල ඉරාක 1992 යන චක්‍රලේඛන හරහා තමයි මේ බලය ලබලා දීලා තිබුණේ. මේ අනුව 2000 දැන් අර අවුරුදු 20 30 40 නැත්නම් 100 200 තිබිච්ච අයගේ ඒ එකතු ආනුව බලපුවාම 2052 වර්ෂයේ නිදහස් වෙන තිබිච්ච අයත් මේ ක්‍රමය තුල නිදහස් වෙලා දිනවා මේ බලපත්‍ර කොන්දේසි උල්ලංඝනය කිරීමකින් තොරව අද සමාජගත වෙලා තියෙනවා. දැන් ඒතර සිරදනුවන් කාලයේ වසර 20කට සීමා කර ගැනීම අපි අර කිව්වා වගේම එකක් කාරණයක් බලපත්‍ර මත මුදා හැරීම අනික් කාරණේ තමයි සිරදනුවන් කාලයේ වසර 20කට සීමා කර ගැනීමේ වැඩපිළිවෙල.
කරේක තමයි විනාඩි දෙකක් තියෙනවා.
මේකත් සිව් වාර්ෂික සමාලෝචන වාර්තා මාගින් සිරදනුවම් අවුරුදු 20ක සිරදනුවම් බවට පරිවර්තන කර ගැනීමේ හැකියාව තිබුණා. ඒ අනුව වසර 12ක 15ක කාලයෙන් පස්සේ නිදහස් වෙලා තිබෙනවා මේ කාරණා මත. මම කියන්න කැමති මේකෙදි මේ සියලු කාරණා මම එකයි කරු හැමතුමාටම විශේෂයෙන්ම කියන්න මේක කල්පනා කරේ කරුණා කරලා අංක 35 ඇල ඉරක් 1992 චක්‍රලේඛනයේ තිබිච්ච ඒ වැඩපිළිවෙල 25 අංක 2011 චක්‍රලේඛනයේ මගින් දක්වලා දීලා නැහැ. ඒ නිසා තමයි මෙතන මේ අර්බුදය ඇති වෙලා තිබෙන්නේ. ඒ නිසා මම යෝජනා කරනවා කරුණා කරලා විශේෂයෙන්ම මරණය දන්න සිරකරුවන් සඳහා වසර 18ක පමණ කාලයක් පුරා මරණ දන්නේ සිටින සිරකරුවන් බන්ධනාගාරගත වෙලා ඉන්නෝ නෛතික ප්‍රතිපාදන තුළ ඔවුන්ගෙන් ඔවුන් වැඩ අංශයෙන් සේවය කිරීමට ඉන්ද්‍ර හැකියාවක් නැහැ. ඒ අනුව මරණය දන්නු මේ කාලයේ කොපමණ කාලයක් සිටියද සමාලකුණු ක්‍රමය යටදී ඔවුන්ට හිමිකමක් ලැබෙන්නේ නැහැ. මේ අනුව අනිවාර්ය විශෝධන ලක්වීමක් සිදුවන්නේත් නැහැ. ඒ වගේම ජීවිතාන් සිරකරුවන් අවුරුදු 20ක අධික කාලයක් සිරදන්නු මේ සිටින සිරකරුවන් බන්ධනාගත වෙලා ඉන්නෝ ඔවුන්ට ජීවිතාන් සිරදනුම නිශ්චිත දනුමක් බවට පත් වෙන තෙක් මේ සමාලකුණු ක්‍රමය අනුව ලැබෙන සමාසන හිමිකම් ලැබෙන්නේ නැහැ. මේ සියලු කාරණා සරකලා බලපුවාම මම විශේෂයෙන්ම කියන්න කැමති මට වෙලාව නැති නිසා අපේ යෝජනාව මම බොහොම පැහැදිලිව කියන්න කැමති මේ ක්‍රියාදාමයේ තුල අපිට පුළුවන් නම් මෙන්න මේ ක්‍රියාදාමය අපිට ක්‍රියාත්මක කරොත් අපේ නියෝජ්‍යමත්වත් ඉන්න නිසා 2011 2012 5 දිනදී චක්‍රලේඛනය 25 2011 චක්‍රලේඛයේ අංක 3 ඡේදයේ දාලා තියෙනවා සාමාන්‍ය සමාව සහිත නිදහස් දිනෙන් හරියටක් සම්පූර්ණ කරන දිනය යන කොටස සංශෝධනය කරන්න සංශෝධනය කරලා
එමත වෙලාව අවසන්
හරි එක තත්පරයක් දෙන සාමාන්‍ය සමාව සහිත නිදහස් දිනෙන් හරි අඩක් සම්පූර්ණ කරන දිනය හෝ සිරදනුමේ වසර අඩක් කාලයක් ගත කර තිබීම කියන එක මේකට ඇඩ් කරොත් මේකට එකතු කරොත් මම හිතන්නේ අත්ත වශයෙන් මේ විශාල අවුරුදු ගාණක් තිස්සේ අවුරුදු 40 50 මේ හිරගෙවල්ලෝ ජීවත් වෙන අපේ සිරකරුවන් ඔවුන් සිරකරුවෝ මිනිස්සු කියලා කියන්නේ ඒකයි ඔවුන්ට සමාව දෙන්න අයිතියක් තියෙනවා ඔවුන්ට තමන් කරපු වැරද්ද පිළි අරගෙන අවුරුදු ගාණකට පස්සේ ඔවුන්ට එය නැවත නිවැරදි කරගන්න අවස්ථාව තියෙනවා නමුත් ඔවුන්ගේ මුළු ජීවිත කාලෙම අද විනාශයට පත් වෙලා තියෙන එක්කෝ මේ අයව එල්ලලා මරන්න ඕනේ නැත්නම් මේ අයව නිදහස් වෙන ක්‍රමයක් හදන්න ඕනේ ඒ නිසා කරුණාකරලා මෙන්න මේ ක්‍රියාදාමයේ මත ක්‍රියා කරන්න කියන කාරණේ මතක් කරමින් මගේ වචන සුවල්පය අවසන් කරමු.
ස්තුති. අடுத்து ගෞරව உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள்.
நன்றி சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே. நேரம் குறுகியதாக இருக்கின்றபடியினால் இன்றைய தினம் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வளிப்பு முல்குடியேற்றம் மற்றும் இந்து சமய அலுவலர்கள் அமைச்சு தொடர்பான குழல விவாதத்தில் எனது சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். எமது மக்களின் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட எமது மக்களுக்கான அடிப்படை மற்றும் ஏனைய வசதிகளை வழங்குதல் போன்ற விடயங்கள் தொடர்பில் நான் தொடர்ந்தும் இந்த சபையிலே கௌரவ அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் அவர்களிடம் வலியுறுத்தி வந்துள்ளேன். அந்த வகையில் எனது கோரிக்கைகளையும் ஏற்று பல்வேறு விடயங்களை எமது மக்களின் நலன் கருதி செய்து கொடுத்துள்ள கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு எமது மக்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் மேலும் ஒரு சில விடயங்களை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில் வடக்கில் மேலும் பல ஏக்கர் எமது மக்களின் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளன. எமது மக்களின் நிலங்கள் எமது மக்களுக்கே சொந்தம் என்ற கொள்கை அடிப்படையில் நாம் செயல்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த காலங்களில் எமது அரசியல் பலத்துக்குட்பட்ட வகையில் சுமார் 17,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை நாம் விடுவித்துக் கொடுத்திருந்தோம். எமது மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் ஒரே காரணத்துக்காகவே நாம் மத்திய அரசுடன் இணக்க அரசியலில் ஈடுபட்டு வந்துள்ளோமே அன்றி சுயநலங்களுக்காக அரசியல் தேவைகளுக்காக நாம் ஒருபோதும் எமது மக்களித்த வாக்களித்த அரசியலானே பயன்படுத்தியது கிடையாது. அந்த நிலையில் யுத்தத்தில் நேரடியாக பங்கெடுத்து வந்துள்ள மற்றும் யுத்தத்தில் வெற்றி பெற்ற அரசுகளுடனே இணக்க அரசியல் நடத்த வேண்டிய தேவை நமக்கு ஏற்பட்டிருந்தது. அவ்வாறு காலகட்டங்களில் இந்த இணக்க அரசியலில் பங்கெடுத்து வந்ததன் காரணமாகவே எமது மக்களின் இழப்புகளை பல மடங்கு குறைத்துக் கொள்ள இயலுமாகவும் இருந்தது. மாறாக மக்களை உசுப்பேத்தி அதன் மூலம் சீலாப அரசியல் நடத்தும் ஏனைய தமிழ்க் கட்சிகளை போல் நாமும் செயல்பட்டிருந்தால் எமது மக்களின் அழிவு ஏற்பட்ட அழிவை விட மிக பாரியதாகவே இருந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அத்துடன் நமக்கு இருந்த குறிப்பிட்ட அளவு அரசியல் அதிகாரத்தை கொண்டும் அக்கால கட்டங்களில் நிறைய இடங்களில் நிலக்கண்ணி அகற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வந்ததாலும் எம்மால் முடிந்த அளவிலான காணிகளை வடக்கு மாகாணத்தில் பரவலாக விடுவித்து எமது மக்களின் பயன்பாட்டுக்கு வழங்கியிருந்தோம். அதன் பின்னரான காலகட்டத்தில் மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் தாங்களும் இந்த காணிகளை படிப்படியாக விடுவித்து வருவது பாராட்டத்தக்கது. இந்த நிலைப்பாட்டினை தொடர்ந்தும் முன்னெடுத்து ஜால் மாவட்டத்தில் இன்னமும் நலம்புரி நிலையங்களில் வாழ்ந்து வருகின்ற அனைத்து மக்களுக்கும் இடம்பெயர்ந்த நிலையில் தங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வாடகை வீடுகளில் இருக்கும் மக்களுக்கும் அவர்களது காணிகளை விடுவிப்பதற்கும் அவர்களுக்கான மீள் குடியேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். குறிப்பாக வலிகாமம் வடக்கு குடியிருப்பு காணிகள் விவசாயம் மற்றும் கடல் தொழில்சார் கேந்திர இடங்கள் என பல நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளன. அதே நேரம் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு காணிகளில் சில தற்போது விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. அண்மையில் அப்போதைக்கு சென்று அம்மக்களின் துயரங்களை அறிந்து அது பற்றி நான் அரசுடன் கதைத்திருப்பதற்கு பயன் கிடைத்துள்ளதாகவே அறிகின்றேன். அதற்கும் எனது நன்றியினை அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அங்குள்ள சூரியபுரம் மாயானத்தையும் எமது மக்களின் பயன்பாட்டுக்கு விடுவித்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலர் பிரிவிலும் பல காணிகள் இன்னும் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திலும் இதே நிலை உள்ளது என்பதை தாங்களும் தங்களது அவதானத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த நிலையில் இந்திய அகதி முகாம்களில் இருந்து நாடு திரும்பும் மக்கள் தொடர்பில் நான் இதற்கு முன்னர் பல தடவைகள் பல்வேறு விடயங்களையும் வலியுறுத்தி வந்திருந்தேன். அந்த வகையில் இம்மக்கள் நாடு திரும்புவதிலும் பல்வேறு நெருக்கடிகளை கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் கௌரவ உள்ளக விவகார அமைச்சர் எஸ் பி நவீன் அவர்களும் முன்வந்து நீக்கியிருப்பது தொடர்பில் அவர்களுக்கு எமது மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அம்மக்கள் நாடு திரும்பிய நிலையில் பல்வேறு தேவைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக இன்னமும் கூறப்படுகின்றது. குறிப்பாக இம்மக்கள் நாடு திரும்பிய 4 வருடங்கள் கழிந்த நிலையிலும் இவர்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் வேலை வாய்ப்பு உலர் உணவு திட்டங்கள் என்பன இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை என்று இவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இது தொடர்பில் உரிய அவதானங்கள் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள் என கேட்டுக் கொள்கின்றேன். அத்துடன் ஜால், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்கள் உட்பட வடக்கின் பல மாவட்டங்களிலும் பல மீள்குடியேற்ற கிராமங்களில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தாத நிலையே காணப்படுகின்றது. இது தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு மீள்குடியேறிய அனைத்து மக்களினதும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுமாறும் கேட்டுக் கொள்கின்றேன். அதே நேரம் நமது மக்களின் வீடில்லா பிரச்சினை தொடர்பில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இது தொடர்பில் தங்களது அமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிகின்றேன். அவற்றை விரைவாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதுடன் ஏற்கனவே உத்தேசிக்கப்பட்டிருந்த 65,000 பொருத்து வீடுகளை எமது மக்களுக்கு ஒரு தற்காலிக ஏற்பாடாக வழங்கியிருந்தால் எமது மக்கள் இந்த மழை காலத்தில் ஓரளவு பயனடைந்திருப்பார்கள் என்று நம்புகின்றேன். அதை எதிர்த்தவர்கள் எமது மக்களுக்கு வேறு ஏதும் வீட்டுத் திட்டங்களை கொண்டு வருவதற்கு முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக இவர்களது வினைத்திறனற்றதும் எமது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஆற்றல் மற்றும் அக்கறை இல்லாததுமான இந்த செயல்பாடுகளால் எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல வாய்ப்புகள் இல்லாதொழிக்கப்படுகின்றன. எனவே எமது மக்களின் உண்மையான தேவை நிலைமைகளை அறிந்து அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள்தான் எடுக்க வேண்டியுள்ளது என்பதை இந்த சபையின் அவதானத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அதே நேரம் கடலோர கிராமங்களை அபிவிருத்தி செய்யும் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் அதனை விரைந்து முன்னெடுக்கும்படி கேட்டுக்கொள்வதுடன் அதனூடாக எமது மக்களின் குறிப்பிட்ட அளவு பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அறநெறி பாடசாலைகளின் தரத்தினை முன்னேற்றுவதற்கும் அதன் கட்டமைப்பை வலுவுள்ளதாக மாற்றவும் அவற்றில் கற்கை செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களுக்கென ஒரு மாதாந்த கொடுப்பனவை வழங்குவதற்கும் ஒரு நடைமுறையை மேற்கொள்ளுமாறும் இந்து சமய பாடநெறி கற்கைகளை மேற்கொள்ளும் முகமாக பல்கலைக்கழக மாவட்டத்தில் இந்து சமய பீடம் ஒன்றினை உருவாக்குவதற்கும் ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டு எனது மீதி நேரத்தை கௌரவ அமைச்சர் பிரசாத் பகதூர் நேரலுக்கு கொடுக்கின்றேன். நன்றி.
நன்றி. அடுத்து கௌரவ அமைச்சர் ரிஷாத் பதீதீன் அவர்கள், உங்களுக்கு 8 நிமிடங்கள் இருக்கின்றன.
2 நிமிஷம் 10. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இந்த நேரத்தை முக்கியமான இந்த நாட்டிலே யுத்தம் 30 வருடம் முடிந்த பிறகு சமாதான யுகத்திலே 6 வருடங்களாக இன்னும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மீள் குடியேற்றம் அல்லது அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இன்னும் முற்றுப்பெறாத இந்த நிலையிலே இந்த அமைச்சினுடைய விவாதம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. எனவே இங்கு தமிழ் கூட்டமைப்பைச் சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களோடு மிக கருத்துக்களை ஒரு மோதல் போல இந்த பாராளுமன்றத்திலே சில நிமிட நேரங்கள் இங்கு இருந்ததை நாங்கள் கண்டோம். இந்த அமைச்சுக்கு ஒரு காலத்திலே பொறுப்பாக இருந்த அமைச்சர் என்ற வகையிலே ஒரே நாளிலே 1 லட்சம் மக்களும், 2வது நாளிலே 2.5 லட்சம் மக்களும், 3 லட்சம் மக்கள் 3-4 நாட்களுக்குள்ளே வவுனியா ஓமந்தையை நோக்கி வந்தபொழுது அந்த மக்களுக்கு உணவு அடிப்படை வசதிகளை முகாமிலே வைத்து பராமரித்து அவர்களுக்கு தேவையான கல்வி சுகாதாரம் போன்றவற்றை செய்தவன் என்ற வகையிலும், மீள் குடியேற்றத்தை பொறுப்பாக ஆரம்பித்த காலத்திலே அதற்கு பொறுப்பான அமைச்சராக இருந்தவன் என்ற காலத்திலும், எங்களுடைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அன்று கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டத்துடைய அபிவிருத்தியிலும் மீள் குடியேற்றத்திலும் அவர் காட்டிய அக்கறையை நன்றியோடு இந்த இடத்திலே நான் பார்க்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இன்று எங்களுடைய பிரதேசத்திலே அண்மையிலே முல்லைத்தீவுக்கு வவுனியாவுக்கு மன்னாருக்கு டிசிபி கூட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அங்குள்ள மக்கள் வந்து எங்களிடத்திலே சந்தியிலே நின்று அழுகுரலோடு எங்களுடைய வீட்டை வந்து பாருங்கள், வரப்போகின்ற மழைக்கு முன்னர் இந்த வீடுகளை கட்டித்தாருங்கள், எப்பொழுது தருவீர்கள் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் நாங்கள் கச்சேரியை விட்டு செல்ல மாட்டோம் என்று அன்பு தமிழ் தாய்மார்கள் வந்து அழுத காட்சியை நாங்கள் கண்டோம். கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு அந்த செய்தியை நாங்கள் எடுத்து சொன்னோம். எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களிடத்தில் அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன், இந்த மக்களுக்கு அவசரமாக அவர்கள் வருகின்ற மழையை தாங்க முடியாதவர்களாக, இன்று பெய்து கொண்டிருக்கின்ற மழையை தாங்க முடியாதவர்களாக கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கான வீட்டு திட்டத்தை ஏதாவது ஒரு வழியிலே அவசரமாக கொண்டு வந்து கொடுங்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து 12,000 இளைஞர்கள் அன்று சரணடைந்தார்கள். அன்று நாங்கள் அந்த அரசியலில் இருந்த பொழுது அவர்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து அத்தனை பேரும் அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு குடும்பங்களோடு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களில் பலர் அவர்களோடு அந்த பிரதேசங்களிலே முள்ளி வாய்க்கால் வரை அலைந்து திரிந்த தமிழ் சகோதரர்கள் பலர் காயமுற்றவர்களாக ஊனமுற்றவர்களாக வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கான விசேட வேலை திட்டத்தை முன்னெடுங்கள் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய பத்மநாதன் ஐயா அவர்கள் ரெப்பியாவுடைய தலைவராக இருக்கிறார். ரெப்பியா ஊடாக நீங்கள் அவ்வாறானவர்களுக்கு கடந்த காலங்களிலே பல உதவிகளை செய்திருக்கிறீர்கள், அதை நன்றியோடு நாங்கள் பார்க்கிறோம். எதிர்காலத்தில் இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி எல்லோருக்கும் பிரயோசனம் உள்ளதாக அதை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன். அழுக்கமையிலே உங்களுக்கு தெரியும், 2 வருடங்களுக்கு முன்னர் நடந்த அனர்த்தத்தினால் பல வீடுகள் அழிக்கப்பட்டது, அதேபோல பல கடைகள் எரிக்கப்பட்டது, பலர் இறந்தார்கள், பலர் காயமடைந்தார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு நஷ்ட ஈடும் வழங்கப்படவில்லை. அதற்கு முன்னர் மல்லிகா சென்ற ஒரு கடை எரிக்கப்பட்டது, அண்மையிலே மீண்டும் எரிக்கப்பட்டது. எனவே அந்த நேரத்திலிருந்து இன்று வரை அவர்களுக்கு எந்த ஒரு நஷ்ட ஈடும் வழங்கப்படவில்லை. அதே போல அண்மையிலே ஃபெஷன்பாக் என்ற ஒரு கடை எரிக்கப்பட்டது. ஏன் இவ்வாறான பெரிய கோடி கோடிக்கணக்கான சொத்துக்கள் இவ்வாறு ஒரே நேரத்திலே சதிகாரர்களால் இவ்வாறு சூறையாடப்படுகின்றது, இவ்வாறு எரிக்கப்படுகின்றது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. என்றாலும் இந்த புனர்வாழ்வு அமைச்சு அந்த புனர்வாழ்வு அதிகார சபை ஊடாக ரெப்பியா ஊடாக இவ்வாறானவர்களுக்குரிய நஷ்டஈடுகளை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் வடபுலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு நீண்ட காலமாக புத்தளத்தில் இருந்து இன்று கொஞ்சம் கொஞ்சமாக சொந்த மண்டுக்கு செல்கின்ற மக்கள் செல்லுகின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்த பல கிராமங்கள் இன்று வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காடுகளாக 2012 பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் கெசட் பண்ணப்பட்டிருக்கிறது. சொந்த காணிக்குள்ளே சென்று பவுனியாவாக இருக்கலாம், மன்னாராக இருக்கலாம், முள்ளத்தீவாக இருக்கலாம், ஏன் அம்பாறையில் கூட மட்டக்களப்பில் கூட இவ்வாறு அந்த மக்கள் இல்லாத பல காலங்களிலே அவர்களுக்கே தெரியாமல் அந்த காணிகள் எல்லாம் வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகளாக கெசட் பண்ணப்பட்டதனால் இன்று அந்த மக்கள் தங்களுடைய சொந்த காணி, வன்னியர் பெர்மிட் இருந்த காணி, அல்லது நீண்ட காலமாக தந்தை முதல் அவர்கள் வரை செய்த விவசாயம் செய்த காணிகள் எல்லாம் இன்று அவர்களுக்கு இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாத ஒரு சமூகமாக, அல்லது சொந்த காணிகளுக்குள்ளே போக முடியாத சமூகமாக, யுத்த காலத்திலே அவர்களுக்கான பெர்மிட்கள் கொடுக்கப்படாததனால் இன்று அந்த பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை இழந்து தவிக்கின்றார்கள். எனவே மீள்குடியேற்ற அமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்திலே அக்கறையோடு செயல்பட்டு இந்த மக்களுடைய காணி பிரச்சனையை மரிச்சிக்கட்டிலே தொடங்கி பெரியமடு வரைக்கும், அதேபோல முள்ளத்தீவிலே பல காணிகள், வவுனியாவிலே சாலமை குளத்துக்கு பின்னால் இருக்கின்ற பல காணிகள், அதேபோல பல காணிகள், தமிழ் மக்களுடைய காணிகள், முஸ்லீம் மக்களுடைய காணிகள், அங்கு வாழ்கின்ற சிங்கள மக்களுடைய காணிகள் எல்லாம் இவ்வாறு வனவளத்துக்குள்ளே அல்லது வைல்ட் லைஃபுக்குள்ளே மக்களுக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக 2012 நாங்கள் அமைச்சரவையில் இருந்தோம், அமைச்சர்களாக இருந்த எங்களுக்கும் தெரியாமல் கள்ளத்தனமாக இந்த காணிகள் எல்லாம் வனவளத்துக்கு கெசட் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்று மீள்குடியேற்ற அமைச்சர் உங்களுடைய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. இந்த விடயத்திலே உரிய அமைச்சரோடு, உரிய அமைச்சோடு, உரிய திணைக்களத்தோடு பேசி அந்த காணிகளை விடுவித்து அந்த மக்களுக்கு வாழ்வதற்கு, வாழ்வாதாரம் செய்ய, தொழில் செய்வதற்கு, விவசாயம் செய்வதற்கு வழி செய்யுங்கள் என்று கேட்கின்றேன். உங்களுடைய செயல்பாடுகளை புல் மோட்டையில் இருந்து பொத்துவில் வரைக்கும் மீன்பிடி சமூகம் பாதிக்கப்பட்டது இந்த யுத்தத்திலே, அகதிகளானார்கள். எனவே அந்த பிரதேசங்களையும் உள்வாக்குங்கள். அதாவது மூன்று கரையோர மாவட்டமாக புல் மோட்டையிலே தொடங்கி பொத்துவில் வரைக்கும் அவர்கள் சுனாமியினாலும் பாதிக்கப்பட்டார்கள், யுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்டார்கள். எனவே அவர்களையும் உங்களுடைய எல்லா திட்டங்களுக்குள்ளும் உள்வாங்குங்கள் என்று கேட்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் சிறையிலே 12,000 பேரை கடந்த அரசு வெளியே அனுப்பினார்கள். அவர்களுக்குரிய கவுன்சிலிங்கை செய்து சின்ன சின்ன காரணங்களுக்காக, அல்லது விடுதலை புலிகளுக்கு உணவு கொடுத்தார்கள் என்பதற்காக, அல்லது அந்த இயக்கத்தில் இருந்தார்கள் என்பதற்காக, அல்லது ஒரு துப்பு, அதாவது ஒரு செய்தியை சொன்னார்கள் என்பதற்காக பல வருடங்களாக பல இளைஞர்கள் இன்று பல தசாப்தங்களாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு மனிதாபிமானத்தோடு இந்த 225 பேரும் ஒன்றுபட்டு அப்பாறான இளைஞர் யுவதிகளை விடுவிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். எனவே இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்தது. மீண்டும் இன்னும் ஒரு இனப்பிரச்சனையை கொண்டுவர பார்க்கிறார்கள் சிங்கள முஸ்லிம் மக்கள். அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு நிம்மதியாக இந்த நாட்டிலே ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். சுதந்திர காலத்தில் கூட வெள்ளையர்கள் இந்த நாட்டை பிரிக்க முயன்ற பொழுது இது ஒரு சிறிய நாடு, அழகான நாடு, இந்த நாட்டை பாதுகாத்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று ஆசைப்பட்டவர்களை இன்று இந்த ரெண்டு சமுதாயத்தையும் பிரிப்பதற்கு ஒரு நாசகார கூட்டம், ஒரு சதிகார கூட்டம் இந்த நாட்டிலே இனவாதத்தை, மதவாதத்தை
நேரம் நிறைவடைகிறது
பிளவுகளை ஏற்படுத்துகிறார்கள். எனவே அவ்வாறானவர்களை இந்த அரசு கட்டுப்படுத்துவதோடு மாத்திரமல்லாமல் ஒற்றுமையாக சிங்கள, தமிழ், முஸ்லீம், கத்தோலிக்க மக்கள் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இன்னும் ஒரு 30 வருடத்துக்கு இந்த நாட்டிலே இன்னும் ஒரு 26 ஓடுவதை எங்களால் தடுக்க முடியாமல் போய்விடும் என்பதை வேதனையோடு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அது மாத்திரமல்லாமல் புத்தளம் தொகுதியை நான் சொல்ல வேண்டும்.
நேரம் முடிவடைகிறது அமைச்சர் அவர்களே.
புத்தளம் தொகுதி என்பது 100,000 மக்களும் புலிகளால் வெளியேற்றப்பட்ட பொழுது அவர்கள் வந்து அடைக்கலம் தந்த பகுதி புத்தளம் மாவட்டம். அந்த மக்களுக்கு இன்று குப்பை குளங்களை கொண்டு போய் அங்கு கொட்டுவது, அனல் மின்சாரத்தை கொண்டு அங்கு நடாத்துவது, இவ்வாறான பல துன்பங்களை அந்த தொகுதி மக்கள் அனுபவிக்கிறார்கள். எனவே வடகிழக்கு அபிவிருத்தி என்று வருகின்ற பொழுது, மீள்குடியேற்ற திட்டம் என்று வருகின்ற பொழுது, அல்லது விசேஷ வேலை திட்டம் என்று வருகின்ற பொழுது புத்தளம் தொகுதியையும் உள்வாங்குங்கள். ஏனென்றால் 20 வருடங்களாக 100,000 மக்களை எந்த, அதாவது வேறுபாடு தங்களுடைய வளங்களை பகிர்ந்து கொடுத்து அந்த மக்களை அரவணைத்தார்கள். எனவே அந்த தொகுதியையும் எல்லா அபிவிருத்தியிலும் உள்வாங்குங்கள் என்று அமைச்சரிடத்தில் கேட்டு உங்களுடைய பணி சிறப்பதற்கும் உங்களுடைய செயலாளர், உங்களுடைய இணை அதிகாரிகள், அதே போல உங்களுடைய பிரதி அமைச்சர், எங்களுடைய நண்பர் ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதி. எனவே எல்லோருமாக சேர்ந்து இந்த நாட்டிலே இன்னும் காலத்திலே அகதிகள் இல்லாத நல்ல ஒரு நிலை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டு எங்களுடைய நீண்டகால அகதிகளுக்காக ஒரு அமைச்சரவை உபகுழு அமைப்பதற்கு உதவி செய்த அவர்களுக்காக விசேட நிதியை ஒதுக்கிய உங்களுக்கு என்னுடைய அமைச்சர் சுவாமிநாதனுக்கு நன்றி
நன்றி நன்றி. நெக்ஸ்ட் ஆனரபிள் மெம்பர் டாக்டர் நலிந்து ஜாயதீஸ், யூ ஹேவ் 10 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்
கரு எஸ் கரு மூலாசன அவர்கள் மந்திரிதுமணி 2015 ஜனவரி மாதம் இதெல்லாம் மே ஆண்டு ஜனாதிபதியாய் கங்கமதிவராக எமதி மண்டலே இதெல்லாம் வடிபுர பாவச்சிக்கிற வச்சனே தமாய் யஹபாலனே சங்கிந்தியாவை දැන් මේ සංහිඳියා උතුරේ කරන හැටි දවල් ඉඳන් අපි පාර්ලිමේන්තුවේ අහගෙන හිටියා. 2015 ජනවාරියට කලින් විශේෂයෙන් ගෝඨාභය රාජපක්ෂගේ අනුග්‍රහයෙන් මේ රටේ තිබුණු කල්ලි විසින් සිංහල සහ මුස්ලිම් ජනතාව අතර ජාතිවාදය වපුරන්න කොච්චර කටයුතු කළාද කියලා සම්මුණස්ලා දන්නවා. එහි එක සිදුවීමක් තමයි 2014 මැයි මාසේ බේරුවල දර්ග නගරයේ සිදුවෙච්ච ගිනි තැබීම්, පහර දීම්, දේපල හානි කිරීම. දැන් ඒ සිදුවීමට අවුරුදු දෙකහමාරකට ආසන කාලයක් ගත වෙලා තිබෙනවා. පුනරුත්ථාපන අමාත්‍යංශයෙන් ගිහිල්ලා ඒ හානි වෙච්ච දේපල තක්සේරු කරා, වෙනසල් ගිහිල්ලා පරීක්ෂා කරා, දල වශයෙන් මිලියන 250ක වන්දියක් ලබා දිය යුතු කියලා යෝජනා වෙලා තියෙනවා. හැබැයි මේ වෙනකන් 75ක වන්දියක් දර්ග නගරයේ සිංහල හෝ මුස්ලිම් කිසිදු නිවාසලාභ හිමියෙකුට ව්‍යාපාරිකයෙකුට ලැබිලා නැහැ. මෙතන ඉන්න කරු මුලාසනාවට මන්ත්‍රීතුමනි සමහර වෙලාවට මේ අයම තමයි 2006 2006 ජාතිවාදී කලබල නිසා ඔය බේරුවල දර්ග නගරේම කඩසාප්පු ගිනි ගත්ත උදවිය. ඒ අය නැවත වතාවක් එක්ක පිටරට ගිහිල්ලා එහෙම නැත්නම් මෙහෙ මොකක් හරි දෙයක් කරලා යන්තමට තමන්ගේ ව්‍යාපාරික ස්ථානේ ගොඩනගාගෙන එනකොට නැවත වතාවක් 2014 මැයි මාසේ මේ ගිනි තැවීම සිද්ධ කරා. ඒ නිසා මේ තක්සේරු කළා
තියෙද්දි
ඇයි මේ වන්දි දෙන්නේ නැත්තේ කියන ප්‍රශ්නේ අපිට තිබෙනවා. ඒ නිසා අපි බලාපොරොත්තු වෙන අමතුමාගේ වාරයේදී මේ බේරුවල දර්ග නගරයේ ජනතාවට වන්දි දීම අපාදීම සම්බන්ධයෙන් ප්‍රකාශයක් කරයි කියලා බොහොම සුති.
Thank you. Honorable Mrs. Pavitra Vanyarachchi.
ගරු සභාපතිතුමනි, පුනරුත්ථාපන අමාත්‍යංශය යටතේ වචන ස්වල්පයක් කතා කරන්නට අවස්ථාව ලැබීම ගැන මේ වෙලාවේ මම සන්තෝෂ වෙනවා. විශේෂයෙන්ම ඔබ දන්නවා, අප සියලු දෙනාම දන්නවා, මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා මේ ලෝකේම ප්‍රබලම ත්‍රස්තවාදී සංවිධානය කියලා යුරෝපය, ඇමරිකාව, ඉන්දියාව වැනි රටවල් පවා තහනම් සංවිධානයක් විදිහට හඳුන්නපු, ලක්කරපු, තහනමට ලක්කරපු LTT සංවිධානය මුලිනුපටමින් දමලා මේ රටට ලංකා ඉතිහාසයේම ඉතාම සෞභාග්‍යමත් කාලය මේ රටට උදා කළේ 2006 සිට 2015 දක්වා. මේ රටේ ඇතිවෙච්ච ආර්ථික සංවර්ධනය, මේ රටේ ඇතිවෙච්ච සමාජීය සංවර්ධනය, මේ රටේ ඇතිවෙච්ච සියලු අංශවල ඇතිවෙච්ච ඓතිහාසික සංවර්ධනය නිසා ලෝකය විසින් පිළිගනු ලැබුවා අපේ රට මැදි ආදායම් ලබන රටක් බවට. මේ කාලයේදී අපට මතකයි 2009 යුද්ධය 2009ට පෙර රටේ තිබිච්ච තත්ත්වය. විශේෂයෙන් ඔබ අපි දන්නවා උතුරේ ජනතාව තමයි මේ යුද්ධය අවසන් වීම නිසා වඩාත්ම නිදහස ලැබපු ජනතාව. උතුරේ ජනතාවට එදා රිසිසේ ගමන් බිමන් කිරීමට හැකියාවක් තිබුණේ නැහැ. එයාට තමන්ගේ දේශපාලන කටයුතු කරගන්නට නිදහසේ තමන් දරන දේශපාලන මතය දරාගන්නට විදියක් තිබුණේ නැහැ. අඩුම ගානේ රූපවාහිනී නාලිකාවක් බැලුවනම් රජේ ඒ බලපු අයට මරණ දඬුවමයි නියම වුණේ. විශේෂයෙන්ම මේ යුදමය තත්ත්වය නිසා LTTE එකේ ග්‍රහණයට හසු වී තිබිච්ච ප්‍රදේශ වල දරුවන් සම්බන්ධයෙන් ගත්තොත් යුද්ධය පැවති කාලේ ඒ දරුවන්ට ඒ පාසල් ගොඩක් වෙලාවට සමහර පාසල් සමහර ළමා නිවාස සමහර ආගමික ස්ථාන කන්‍යාරාම බහුතරයක් LTTE සංවිධානයේ කඳවුරු බවට පත් වුණා. තමන්ට පාසල් අධ්‍යාපනය ලබා ගැනීමට ඒ නිසා උතුරේ සහ නැගෙනහිර දරුවන්ට තමන්ට අධ්‍යාපනය ලබා ගැනීමට නොහැකි වුණා. අත්‍යවශ්‍යයෙන් ප්‍රතිකාර ලබාගත යුතු සමහර නොයෙකුත් රෝග විශේෂිත රෝගවලට ප්‍රතිකාර නැතුව දරුවන් උතුරේ සහ නැගෙනහිර යුද්ධයේ තිබෙන කාලයේදී ඒ දරුවන් මියදී විශේෂයෙන්ම කෙත්‍යායවල් කුඹුරු බිම්බෝම්බ කීප සැරයක් අතුරපු ස්ථාන බවට පත් වුණා. වාරි පද්ධතිය බිඳ වැටුණා. මහා මාර්ග පද්ධතිය සමහරව අත්පත් කරගත්තේ LTTE එක පමණයි ගමන් කළේ. විශේෂයෙන්ම දුම්රිය මාර්ග ගත්තොත් දුම්රිය මාර්ගය කඩා බිඳ දාලා සිල්පර කොටන් LTTE එකේ බංකර් විදියට බංකර් වලට පාවිච්චි කරා. මෙවැනි ඉතාම අවාසනාවන්ත වාරි මාර්ග ගත්තත් වැව්වමුණු ගත්තත් අධ්‍යාපනය ගත්තත් රෝහල් ගත්තත් පුස්තකාල පැත්තෙන් යාපනයේ පුස්තකාලය සම්පූර්ණයෙන්ම ඉතිහාසයේදී ගිනිබත් කරලද. එනිසා උතුරු නැගෙනහිර ජනතාව මොනතරම් අසරණව අඩුම ගානේ ඉච්ඡා බංගත්වය කියන්නේ මා විශ්වාස කරනවා උතුරේ ජනතාවට තිබුණා තමන්ට හෙටක් ගැන කිසිම බලාපොරොත්තුවක් තිබුණේ නැහැ. උතුරේ ජනතාව තමන්ගේ දරුවා කොයි වෙලේ LTTE සංවිධානයෙන් පැහැරගනීද කියන බය තමයි උතුරේ ජනතාවට තිබුණේ. එවැනි තිබිච්ච රටක මහින්ද රාජපක්ෂ මැතිතුමන්ගේ දූරදර්ශී ස්වාධීන මේ රටට දුන්න නායකත්වය නිසා පසුගිය කාලය පුරාවට 2015 දක්වා වෙනම විට විශාල සංවර්ධනයක් විශාල සංහිඳියාවක් උතුරු සහ නැගෙනහිර ඇති කර ගන්නට පුළුවන් කමක් ඇති වුණා. විශේෂයෙන් සයනයිඩ් කරල බෙල්ල එල්ලගෙන පාසලට ගිය දරුවට සයනයිඩ් කරල බෙල්ල එල්ලගෙන තුවක්කු අතර ගත්ත දරුවට පැන්සල අතර දීලා පංචායුධය කරට දාන්නලා ඒ දරුවන්ගේ අධ්‍යාපන කටයුතු ඇති කරන්නට විශාල සංවර්ධනයක් ඇති කරන්නට විශේෂයෙන් ඒ ප්‍රදේශයේ ජනතාවගේ ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිවාසිකම් තහවුරු කරන්නට 2015 දක්වා තිබිච්ච රජය මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ තිබිච්ච කැපවීම යටතේ විශාල සංවර්ධනයක් ගේන්නට පුළුවන්කම ලැබුණා. නමුත් පසුගිය කාලය පුරාවට ඒ කරන ලද සංවර්ධනය ඉතාම තුච්ච ලෙස බැහැර කරමින් කටයුතු කරන ආකාරය සමහර අය ඒ කටයුතු කරන ආකාරය අපි දැක්කා. විශේෂයෙන්ම අප දන්නවා මේ යුද්ධය නිසා ලක්ෂයකට අධික හැම ජන කොටසකම පිරිස් මිය ගියා. ඒ වගේම විශාල සංඛ්‍යාවක් ආබාධිත තත්ත්වයට පත් වුණා. රජයේ සහ පුද්ගලික දේපළවල වෙච්ච හානිය කොපමණක්ද කියලා කියන්න බෑ. මේ රටේ සියලුම ජනතාවගේ ජීවිත මුරකපලු එහෙම නැත්නම් බාධක හැම අවස්ථාවකම සෝදිසි කිරි රට පුරා ඉතාම සුලභ අපේ දිනචරියාවේ කොටසක් බවට පත් වුණා. විදුලි සම්ප්‍රේෂණ රැහන් මුළු උතුරු නැගෙනහිර ප්‍රදේශයේ බොහෝ තැන්වල යුද්ධය සිද්ධ වෙච්ච තැන්වල ඒ උපපොළවල් බිඳ වැටුණාට පස්සේ නැවත විදුලිය ඒ අයට ලබා දෙන්න පුළුවන් කමක් නැති වුණේ නැහැ. ජල සම්පාදන යෝජනා ක්‍රම හිතාමතාම විනාශ කළා. කෘෂිකාර්මික මත්ස්‍ය නිෂ්පාදන ඉතිහාසයේ තිබි අවමගයක් දක්වා ගෙන යන්නට හේතු වුණා. පාසල්වල ගුරුහිඟය ඒ වගේම නොයෙකුත් රාජ්‍ය ගොඩනැගිලි ඉතාම ජරාවාස තත්ත්වයට පත් වුණා. නමුත් මේ යුද්ධය අවසාන වීමෙන් පස්සේ පුනරුත්ථාපනය කරන්නට කොටි සමාජිකයින් 11,664 යුද හමුදාව මගින් යොමු කරා පුනරුත්ථාපනය කරන්න. එයින් 2000ක් කාන්තාවන්, 594 දෙනෙක් අවුරුදු 14 සිට 18 දක්වා වූච්ච ළමුන්, මේ මොවුන් අතර සන්නද්ධ කොටි සමාජිකයෝ, ඉතා දරුණු කළු කොටි, මූදු කොටි, මරාගෙන මැරෙන කොටි මේ කණ්ඩායම් වලට අයිති වුණා. නමුත් රජයට පුළුවන් වුණා 2013 සැප්තැම්බර් මාසය වන විට මේ නොමග ගිය කොටි සමාජිකයින් 11,600 පුනරුත්ථාපනය කරන්න. එවැගේම හැම මේ සඳහා අපි රජය විසින් මිලියන 1,361 මේ පුනරුත්ථාපන සඳහා වියදම් කළා. විශේෂයෙන්ම අප දන්නවා බිම්බෝම්බ මොනතරම් උතුරු නැගෙනහිර ප්‍රදේශයේ තිබුණද කියලා. පුපුරණ ද්‍රව්‍ය 250,000 ප්‍රමාණයක් ඒ කාලය තුල ඉතාම කඩිනමින් බිම්බෝම්බ ඉවත් කරන්නට පසුගිය රජයට හැකි වුණේ එරේ ජනතාවට තිබිච්ච ආදරය නිසා. මගේ 3 minutes වෙන්න බෑ. It can't be 3 minutes because I started the speech and how many minutes have gone?
Actually, you
I should have another 5 minutes.
You have been allocated 17 minutes.
Yeah.
Already your organizers have been.
No. I didn't give a single minute to anybody. සිවිල් සන්නද්ධ ජනතාවට තමයි ඉඩම් ලබා දීමේ ක්‍රියාවලිය යටතේ දිස්ත්‍රික් කාර්යාලවලින් ලබාගත් දත්ත අනුව පලාලි ආරක්ෂක කලාපයේ විතරක් අක්කර 60,616. ඒ වගේම යාපනයේ ජීවත් වෙන පවුල් 9,083කට අක්කර 12,869ක් නැවත ලබා දුන්නා. ඒ වගේම උතුරු පළාතේ යාපන දිස්ත්‍රික්කයේ පවුල් 1,716ක් ඒ දිස්ත්‍රික්කයේ පවුල් 2,501 ප්‍රමාණයකට ඉඩම් ලබා දෙන්නට කටයුතු කරා. විශේෂයෙන්ම නිවාස ගත්තොත් රුපියල් මිලියන 54,588ක් වියදම් කළා. නිවාස 266,686ක් හදලා දෙන්න පුළුවන්කම ලැබුණා. ඒ වගේම දිස්ත්‍රික් ලේකම්වරුන්ගෙන් ගත තොරතුරු අනුව යාපන දිස්ත්‍රික්කයේ අවතැන් වූ ජනතාවගෙන් 95%කට, මුලතිව් දිස්ත්‍රික්කයේ 40%කට, මන්නාරම දිස්ත්‍රික්කයේ 75%කට, කිල්නොච්ච දිස්ත්‍රික්කයේ 52%කට ස්ථිර නිවාස දෙන්න පුළුවන්කම ලැබුණා. සිවිල් පරිපාලනය විධිමත් කරලා ඒ කාර්යාලවලට අවශ්‍ය නිලධාරීන් පුහුණු වැඩමුළු පැවැත්තුවා. විශේෂයෙන්ම 2008 නැගෙනහිර පළාතේ කොටිතස්තවාදීන් මුදාගත්තට පස්සේ අවුරුදු 2018කට පස්සේ නැගෙනහිර පළාතේ ජනතාවට තමන්ගේ නියෝජිතයන් පත් කරගන්නත්, 2013 වසරේ අවුරුදු 23කට පස්සේ උතුරු පළාතේ ජනතාවට තමන්ගේ නියෝජිතයන් පත් කරගන්නටත් අවස්ථාව හදලා දුන්නා ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය තහවුරු කළා. විශේෂයෙන්ම නැගෙනහිර පළාතේ පෞද්ගලික බැංකු 156ක් තමයි 2009 වෙනකොට තිබුණේ. එය 256-239 දක්වා බැංකු වැඩි කරගන්න පුළුවන්කම ලැබුණා. උතුරු පළාතේ 117ක්ව තිබිච්ච බැංකු 193 දක්වා වැඩි කළා. ඒ වගේම උතුරු පළාතේ දුරකථන සම්බන්ධතා 74,729 ඉඳලා 115,095 දක්වා වැඩි කරගන්නට පුළුවන්කම ලැබුණා. නැගෙනහිර පළාතේ 2014 වන විට දුරකථන සම්බන්ධතා තිබුණේ 113,321. නමුත් අද එය 240,000 දක්වා වැඩි කරගන්නට පුළුවන්කම ලැබුණා. මේ සියලු කටයුතු විශේෂයෙන් විදුලිය ගැන සඳහන් කරන්න ඕනි. ජනවාරි මාසේ 2015 වෙන විට මන්නාරම දිස්ත්‍රික්කයේ 87%කට, වවුනියා දිස්ත්‍රික්කයේ 95%කට, එවැගේම මුලතිව් සහ කිලිනොච්චි දිස්ත්‍රික්කවල 87%කට සහ 84%කට සෑම තැනකටම රජයේ වියදම මිලියන රුපියල් 7,500ක් පමණ වැය කළා. 95%ක් තිරිකුණාමලයේ ජනතාවට, 90%ක් මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ ජනතාවට, අම්පාර දිස්ත්‍රික්කයේ 97%කට විදුලිය ලබා දෙන්න පහුගිය රජයේ කටයුතු කරගෙන ගියා. පාලිය ඉරණමඩු ව්‍යාපෘතිය ඇතුළු නොයෙකුත් ව්‍යාපෘති හරහා පානීය ජලය ලබා දෙන්න, විශේෂයෙන් කෘෂිකර්මාන්තය පැත්තෙන් ගත්තොත් උතුරේ සහ නැගෙන හිටපු ජනතාවට අවශ්‍ය කරන වාරි මාර්ග ප්‍රතිසංස්කරණය කරලා ගොවීන්ට මුදල් ප්‍රතිපාදන දීලා කුමුරු එලිපාලි කරන්න භූමිය සකස් කරන්න යන්ත්‍ර උපකරණ ගන්න වතුර පොම්ප ගන්න මේ අස්වද්දන් අවශ්‍ය සියලු කාරණා ඔවුන්ට ලබා දීලා විශේෂයෙන්ම 2009 වසර වෙන විට වී වගාවට හඳුනාගෙන තිබිච්ච කුමුරු 247,405 2015 වන විට ඉතුරු වුණේ අක්කර 14,751ක් විතරයි. විශේෂයෙන්ම නොයකුත් උඳු කව්පි මුං බඩඉරිඟු රටකජු එවැනි වගා රටේ ඇති කරලා උතුරු නැගෙනහිර පළාතේ ගොවියන්ට තමන්ගේ ජීවිත සාර්ථක කරගන්න කෘෂිකර්මාන්තය දියුණු කරන්න උතුරු පළාතට මිලියන 5,220ක් නැගෙනහිර පළාතට මිලියන 2,014ක් ලබා දෙන්න පහුගිය රජයේ කටයුතු කරගෙන යමන් කියන්න උත්සාහ ගත්තේ. අපි බලනකොට සංහිඳියාව ගැන විශාල වශයෙන් කතා කරන මේ රජය මෙවර විශේෂ ව්‍යාපෘතියකට කියලා ආයවැයෙන් වෙන් කරලා තියෙන්නේ මට මතක විදියට මිලියන 180යි. පසුගිය කාලේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා මේ රටේ උතුරු නැගෙනහිර ජනතාවට ආගමික සිද්ධාස්ථාන වැඩි දියුණු කරන්න සෞඛ්‍ය සේවය දියුණු කරන්න කරපු වැඩ ප්‍රමාණය මිලියන 44,135ක් වැය කළා. යාපනයේ ශික්ෂණ රෝහල ඉතාම දියුණු තත්ත්වයට ගෙනාවා. එවැගේම නොයෙකුත් අදාළ සෞඛ්‍ය පහසුකම් වැඩි දියුණු කරන්න නොයෙකුත් ආකාර උතුරු පළාතේ නොයෙකුත් රෝහල් දියුණු කරන්න විශාල මුදලක් වෙන් කළා. අධ්‍යාපනයට මිලියන 1,341ක් ගොඩනැගිලි 1,630ක් ප්‍රතිසංස්කරණය කළා. එවැගේම ඒ ආකාරයට අධ්‍යාපනයට සෞඛ්‍යයට විශේෂයෙන්ම උතුරට දුම්රිය සේවාව ලබා දුන්නා. එවැගේම මාර්ග පාලම් වැව් වාරි මාර්ග මේ සියල්ල දියුණු කරා. ඉතින් ඒ නිසා අප ඉතාම සතුටෙන් මතක් කරන්න ඕන. අද සංහිඳියාව ගැන මොනතරම් කතා කළත් මේ රජය විසින් උතුරු නැගෙනහිර ජනතාවගේ පුනරුත්ථාපන කටයුතු සඳහා අවධානයක් යොමු නොකිරීම පසුගිය රජයේ කරපු කාර්යභාරයත් එක්ක නොසලකා හැර තිබෙනවා කියන එකයි අපට සඳහන් කරන්න තියෙන්නේ. ඒ වගේම විශේෂයෙන්ම මතක් කරන්නට ඕනි ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා ආරක්ෂක ලේකම්තුමා විදිහට එතුමා මෙතන නැති වෙලාවේ එතුමාගේ නම සඳහන් කළා. 2015 බලයට හංසයව ගේන්න ජනතා විමුක්ති පෙරමුණ ගෙයක් ගානේ ගිහිල්ලා අන්තිම කැන්වසින් එක කළා කියන එක මේ අපේ ගම්වල මිනිස්සු දන්නවා. ඒ අයට මේ පාප කර්ම වලින් ගැලවෙන්න බෑ. ඒ අය එහෙම මේ ආණ්ඩුව බලයට ගෙනල්ලා මේ ආණ්ඩුවේ වැරදි අද කතා කරනකොට එයාත් ඒ වැරදි හවුල්කාරයෝ වෙන්නට ඕනි. විශේෂයෙන්ම ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා මෙතන මේ සභාවේ නැති කෙනෙකුට එවැනි අභූත චෝදනා ඉදිරිපත් කිරීම අපි තරයේ හෙලා දකිනවා. එතුමාගේ සම්බන්ධයක් නැහැ. ඒ නිසා එතුමාගේ දායකත්වය උතුරු නැගෙනහිර සංවර්ධනය කරන්නට පසුගිය කාලේ විශාල වශයෙන් ලබා දුන්නා කියන එකත් සඳහන් කරමින් මම නියන වෙනවා.
ඔබ ස්තුතියි. ගෞරව ආමච්චර් විජේකලා මහේස්වරණ වරු.
සභයේ තලමේ දාංගම් කෞරව උරුපිනර அவர்களே இன்றைய சிறைச்சாலைகள் மற்றும் மேல்குடியேற்றம் இந்த சமய விவகார அமைச்சின் குளிர்நிலை விவாதத்தில் கலந்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்தியாவிலே தமிழகத்திலே முன்னாள் முதலமைச்சர் இறந்திருக்கின்றார். அவருக்காக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த சபையிலே கூற விரும்புகின்றேன். இலங்கை வாழ் தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு செயற்பட்டு வந்த தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு இந்த உயரிய சபையில் அஞ்சலி செலுத்துகின்றேன். இவரது மறைவினால் துயரிட்டிருக்கும் தமிழக மக்களுக்கும் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்க்கெட் தச்சர் இந்திராகாந்தி வரிசையில் செல்வி ஜெயலலிதாவும் இரும்பு பெண்மணியாக தமிழகத்தை ஆட்சி செய்திருந்தார். செல்வி ஜெயலலிதா தனது அரசியல் வாழ்வில் பல நெருக்கடிகளையும் சோதனைகளையும் சந்தித்த போது அவற்றை எதிர்கொண்டு மக்கள் சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டார். இதனால் தமிழக மக்கள் மத்தியில் அழியாத இடத்தினை அவர் இடம் பிடித்திருக்கின்றார். துணிச்சலுடன் தமிழக மக்களின் உரிமைக்காக பாடுபட்ட செல்வி ஜெயலலிதா இலங்கை வாழ் தமிழ் மக்கள் தொடர்பிலும் தீவிர அக்கறை செலுத்தி வந்தார். 2009 இறுதி யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக குரல் எழுப்பிய ஜெயலலிதா யுத்தத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அன்று தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டே எமது தமிழ் மக்களுக்காக அவர் குரல் கொடுத்திருந்தார். இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்னர் 2001 மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி பீடம் ஏறிய செல்வி ஜெயலலிதா இலங்கை தமிழர் விடயத்தில் தீவிர அக்கறை காண்பித்தார். அன்றைய இலங்கை அரசியல் செயற்பாடுகளை ஜெயலலிதா கண்டித்தார். அன்றைய அரசுக்கு எதிராகவும் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு சார்பாகவும் அவர் பல தடவைகள் சட்டமன்றத்தில் பிரேரணைகளை நிறைவேற்றியிருந்தார். இறுதி யுத்தத்தின் போதான மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து 2013 மற்றும் 2015 தமிழக சட்டசபையிலும் அதனை வலியுறுத்தும் வகையில் தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்த இலங்கை தமிழ் மீதான அடக்குமுறை தொடரும் வரை பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருந்தார். ஈழத் தமிழர்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதில் அக்கறையாக இருந்த ஜெயலலிதா இதற்கான அழுத்தங்களையும் மத்திய அரசாங்கத்திற்கு வழங்கி வந்தார். இலங்கையில் இருந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து தமிழகத்தில் வாழ்ந்து வரும் இலங்கை தமிழ் அகதிகளின் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அக்கறை காண்பித்து வந்தார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் கூட இலங்கை தமிழ் அகதிகளுக்கான அடிப்படை வசதிகளை அதிகரிப்பதற்கும் நிவாரண உதவிகளுக்கும் கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை இதனை விட அங்கு அகதிகளாக வாழும் ஈழத் தமிழர்களுக்கு இந்திய பிரஜா உரிமை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்காக தமிழகத்திலிருந்து ஓங்கி ஒலித்த குரல் இன்று அடங்கிவிட்டது. ஈழத் தமிழர்கள் மீது அக்கறை கொண்டிருந்த தமிழக முதல்வரது இழப்பானது பெரும் கவலை தரும் துக்கம் விடயமாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உயிரிழந்தமையை அடுத்து மலையகம் உட்பட இலங்கையில் உள்ள தமிழர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த வகையில் இலங்கை வாழ் தமிழ் மக்களின் சார்பில் செல்வி ஜெயலலிதாவிற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் தமிழக உறவுகளுக்கும் எமது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய எங்களுடைய குழுநில விவாதத்தில் இன்றைய எங்களுடைய இந்த மீள்குடியேற்றம் மற்றும் இந்து சமய வீராஜின் குழுநில விவாதத்தில் நானும் இன்று ஒரு சில கருத்துக்களை எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் சார்பில் தெரிவிக்க விரும்புகின்றேன். வடக்கு கிழக்கில் இன்னும் யுத்தம் முடிவடைந்தும் எத்தனையோ ராணுவங்கள் எங்களுடைய பள்ளி பாடசாலைகள் அதேபோல் ஆலயங்கள் தனியார் இடங்களில் இன்னும் குடியிருந்து வருகின்றார்கள். ஆகையால் எங்களுடைய இந்த மீள்குடியேற்றமானது கடந்த அரசாங்கம் மீள்குடியேற்றம் செய்யாத இடத்தில் எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கமானது கடந்த வருடம் இந்த வருடம் எங்களுடைய தனியாருக்குரிய காணிகளை 6000 ஏக்கர் காணிகளை கிட்டத்தட்ட வழங்கி
இருக்கின்றது.
அதேபோல் பரவி பாஞ்சான் கிளிநொச்சி மாவட்டத்திலே 15 குடும்பங்களின் தனியார் காணிகளின் வீடுகளை இனவாதத்தை தூண்டும் செயலில் ராணுவம் இன்னுமே அவர்களுடைய காணிகளை வழங்காது இருக்கின்றன. அதேபோல் இரணதீவு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பிரதேசத்திலே 400 குடும்பங்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த தொழிலுக்கு செல்ல முடியாத நிலையிலும் அதேபோல் 400 குடும்பங்கள் தங்களுடைய மீள்குடியேற்றத்தை செய்ய முடியாத நிலையிலும் கடற்படையினர் தங்களுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கின்றார்கள். அதேபோல்
நிறைவு செய்யுங்கள்.
ஓகே, தேங்க்யூ.
நன்றி. ஹொனரபிள் சதாசிவம் வியாலேந்திரன் எம்பி.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களால் அம்மா என்று பாசமாக அழைக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உலகை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தியை கேட்டபோது எமது இலங்கை மக்களும் நாங்களும் கலங்கினோம். அந்த அடிப்படையிலே இன்று இலங்கை தமிழ் மக்களுடைய விடிவுக்காக தன்னை அர்ப்பணித்த அம்மா என்று அழைக்கப்பட்ட எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பிரிவால் இன்று துயருற்றிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நாங்கள் குறிப்பாக எங்களுடைய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கட்சி சார்பாக இந்த உயரிய சபையில் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று குறிப்பாக 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8 ஆட்சி மாற்றத்திற்காக எங்களுடைய மக்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்து வாக்களித்தார்கள். இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அவர்கள் வாக்களித்ததற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருந்தது, தாங்கள் பரம்பரையாக பூர்வீகமாக வாழ்ந்த இடங்களிலே மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும், தங்களுடைய பிள்ளைகள் சிறையிலே இருக்கின்ற தங்களுடைய பிள்ளைகள் அரசியல் கைதிகள் முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும், இவ்வாறான காரணங்களை முதன்மைப்படுத்தி ஆட்சி மாற்றத்துக்காக பெரிய எதிர்பார்ப்போடு ஆவலோடு வாக்களித்தார்கள். கடந்த அரசாங்கம் 11,900 முன்னாள் போராளிகளை புனர்வாழ்வுக்கு அனுப்பி விடுதலை செய்தது. வரலாற்றிலே 217 பேர் அரசியல் கைதிகளாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 60% இரண்டு வருஷம் கடந்து போகின்ற இந்த நிலையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் மிச்சமாக இருக்கின்ற ஒரு 100 மிச்சமாக இருக்கின்ற இந்த எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் வேகமாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை எங்களுடைய அமைச்சு இந்த நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதி அவர்கள் வேகமாக எடுத்து கால இழுத்தடிப்பில்லாமல் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த மீள்குடியேற்றம் பற்றி பேசுகின்ற பொழுது இன்று இந்த நல்லாட்சி உருவாகி 2 கடந்து போகின்ற நிலையிலும் இந்த மீள்குடியேற்ற செயற்பாடுகள் மிகவும் ஒரு மந்தகதியில் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுவும் வேகப்படுத்தப்பட வேண்டும், விரைவுபடுத்தப்பட வேண்டும். குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இந்த மீள்குடியேற்ற செயற்பாடுகள், உதாரணமாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், தங்களுடைய சொந்த இருப்பிடத்தை விட்டு தங்களுடைய சொந்த வாழ்விடத்தை விட்டு இன்று அவர்கள் வெளியேறி 30, 40, 20 வருடங்களாகியும் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு திரும்ப முடியாமல் வாடகை வீட்டிலே உறவினர்களுடைய வீட்டிலே வாழுகின்ற அவலநிலை காணப்படுகின்றது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். 30 யுத்தத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு அல்லல் படுகின்ற இந்த நிலையிலே எவ்வாறு அவர்களால் இன்னொரு வீட்டிலே வாடகைக்கு இருக்க முடியும்? எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் அண்மையில் ஒரு கிராமத்தை சென்ற பொழுது கிராம அபிவிருத்தி சங்க கட்டடத்திலே தங்குகின்றார்கள். கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற 500 மேற்பட்ட குடும்பங்கள் இன்னும் மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் இருக்கின்றது. இதில் 250 மேற்பட்ட குடும்பங்கள் பெண்கள் தலைமைத்துவம் தாங்குகின்ற குடும்பங்கள், விதவை குடும்பங்கள். அவர்கள் எங்களுடைய அலுவலகங்களுக்கு தினமும் வந்து கண்ணீர் மல்க எங்களுடைய வீடுகள் ராணுவ முகாம்களுக்குள்ளே இருக்கிறது, போலீஸ் நிலையங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே எங்களை அதுக்குரிய எங்களுடைய நிலங்களை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள், எங்களுடைய வீடுகளை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்று கண்ணீர் சிந்துகின்ற அந்த நிலையை நாங்கள் நாளுக்கு நாள் சந்திக்கின்றோம். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் மக்களுடைய இருப்பிட காணியும் வாழ்வாதார நிலமும் 80.62 ஏக்கர் இருக்கின்றது. அதே போன்று நேவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் 2.5 ஏக்கர் காணி இருக்கின்றது. போலீசாருடைய கட்டுப்பாட்டுக்குள் 27.5 ஏக்கர் காணி இருக்கின்றது. மொத்தமாக 110.62 ஏக்கர் காணிகள் மக்களுடைய வாழ்விட காணிகள், வாழ்வாதார காணிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 153 குடும்பங்கள் இதனால் தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து 30 20 வீதியிலே நிற்கின்ற நிலை இருக்கின்றது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள், இந்த விடயத்தில் நீங்கள் வேகமாக செயற்பட வேண்டும், விரைவாக செயற்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே உடனடியாக மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டியவர்கள் 419 குடும்பங்கள். தங்களுடைய அமைச்சுக்கு 6/5/2016 அரசாங்க அதிபருக்கு ஊடாக மாவட்ட செயலகத்தின் ஊடாக 419 குடும்பங்களை உடனடியாக அவர்களை தங்களுடைய இருப்பிடத்துக்கு அனுப்ப வேண்டும், மீள்குடியேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்கான அனைத்து அறிக்கைகளும் உங்களுக்கு சேர்த்திட்டம் உங்களுக்கு அனுப்பப்பட்டது, அதுக்கான ப்ரொபோசல் உங்களுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இதுவரை அது உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அவர்களுக்கு அந்த டெம்பரரி செட், 419 குடும்பங்களுக்குரிய டெம்பரரி செட் ஒருவருக்கு 25 ரூபாய் படி அது முதலாவது வழங்கப்பட வேண்டும், அது இன்னும் வழங்கப்படவில்லை. இந்த வாரிசம் கடந்து போகின்ற நிலை இருக்கின்றது. மூன்று மாதத்துக்குரிய உணர்வு 5000 ரூபாய் வீதம் வழங்கப்பட வேண்டும், அது இன்னும் வழங்கப்படவில்லை. சில ஏரி சில பகுதிகள் காடாக இருக்கின்றது, அவை துப்புரவு செய்யப்பட வேண்டும், அவை கூட இன்னும் துப்புரவு செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட 419 குடும்பங்கள், அதுவும் விதவை குடும்பங்கள், பெரும்பாலான குடும்பங்கள் விதவை குடும்பங்கள். அந்த விதவை குடும்பங்கள் கண்ணீரை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 13.89 மில்லியன் அவசரமாக தேவையாக உள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில். இந்த நிலைதான் அம்பாறை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் பொருந்தும் நினைக்கின்றேன், ஏன் வடமாநிலத்துக்கு இது பொருந்தும் நினைக்கின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள், இந்த 419 குடும்பங்களை அவசரமாக மெழுகுடியேற்ற செய்ய இருப்பதால் நீங்கள் உடனடியான அதற்குரிய நடவடிக்கைகளை வேகமாக எடுக்க வேண்டும். காலத்தை நீங்கள் தாமதிக்க கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக ஏனென்றால் 6 மாதங்கள் கடந்து அடுத்த வருடம் வரப்போகின்றது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய அமைச்சுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, அது மாத்திரமல்ல உங்களுடைய அமைச்சிலே இருக்கிற ராஜாங்க அமைச்சர் அவர்கள், கௌரவ அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் உடன் உடைய மாவட்டத்தைச் சேர்ந்தவர், இந்த மாவட்டத்துடைய மக்களின் நிலைமையை அறிந்தவர். ஆகவே அதில் அவர் வேகமாக செயற்பட வேண்டும். இவ்வாறு ஏனென்றால் இன்று நாங்கள் இந்த நாட்டை சிங்கப்பூராக மாற்றப் போகின்றோம், எங்கெல்லாம் கொண்டு போகப்பட்டு பேசுகின்றோம், ஆனால் 30 வருஷம் 20 வருஷமாக தங்களுடைய வாழ்விடத்தை இழந்து வீதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சரியான நிலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வருஷக்கணக்கு வருஷங்கள் கடந்து செல்கின்றன. குறிப்பாக 1401 மில்லியன் நிதி ஒதுக்கீடு
போன
சொல்லப்பட்டது. குறிப்பாக டாய்லெட், குடிநீர், வாழ்வாதாரம், அடிப்படை வசதிகள், முழு சேத வீடு, பகுதி சேத வீடு என்று இப்பொழுது திரைசேரியின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 593 மில்லியன் தான் வந்திருக்கிறது. ஆனால் அங்கு வேலைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னுமாக 787 மில்லியன் வந்தால்தான் அதனுடைய மிச்சம் அந்த பில்லுகளை செட்டில் பண்ண முடியும். இந்த நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைகளை நீங்கள் மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல குறிப்பாக இந்த சம்பூரில் இருந்து சம்பூர் முழுமையாக அழிக்கப்பட்ட முழுமையாக ஒழிக்கப்பட்ட ஒரு பகுதி, அங்கே வெறும் அந்த மக்கள் மிகவும் செல்வ செழிப்போடு கௌரவமாக வாழ்ந்த மக்கள், இந்த யுத்த முன்னெடுப்புகளால் அந்த சம்பூர் முழுமையாக அழிக்கப்பட்டது. எந்த வீடுகளும் அங்கே இருக்கவில்லை. அவர்கள் மீள குடியேற்றப்பட்ட பொழுது அங்கே வெறும் தரைகளாகத்தான், வெறும் வீடுகள் அழிக்கப்பட்டு வெறும் தரைகளாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் மீள குடியேற்றத்துக்கு கூட சொல்லுகிறீர்கள், அரசு ஊழியர்களுக்கு வீடு தர முடியாது, நிவாரணம் தர முடியாது, பென்ஷன் ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கு வீடு தர முடியாது, அவர்களுக்கு நிவாரணம் தர முடியாது, தனியார் தனியாளுக்கு நிவாரணம் தர முடியாது, வீடு தர முடியாது. ஒரு பென்ஷன் எடுக்கின்றவர் ஏற்கனவே அவர் ஒரு வசதியான வீட்டில் வாழ்ந்தவர், இன்று அந்த வீடு அழிக்கப்பட்டிருக்கிறது, அவரால் எப்படி அந்த பென்ஷன் தொகைக்குள் இன்னொரு வீட்டை கட்டிக்கொள்ள முடியும்? அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எவ்வாறு ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய மாத சம்பளத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு புதிய வீடை கட்டிக்கொள்ள முடியும்? நீங்கள் இவ்வாறு கொண்டு வருகின்ற நீங்கள் மாற்ற வேண்டும். அந்த சம்பூர் மக்கள் நிச்சயமாக அங்க இருக்கின்ற பென்ஷனியர், அங்க இருக்கின்ற அரசு ஊழியர்கள், தனியாளருக்கான உண்மையா மற்றவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த வீடு, மற்றவர்களுக்கு வழங்குகின்ற நிவாரணம் நிச்சயமாக நீங்கள் வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் எந்த பாரபட்சமும் நீங்க காட்டக்கூடாது என்பதை இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.
நன்றி. நெக்ஸ்ட் ஹானரபிள் அருந்திக பெர்னாண்டோ, யூ ஹேவ் 10 மினிட்ஸ்.
கரு சபாபத்துமணி, விசேஷம் பந்தனாகார புனருத்தாபனா உத்தரநகர பதிஞ்சுக்கிறீமே சா இந்து கட்டுத்து அமாத்தியான்சே அடுத்து வச்சன கீப்பா மீ அமாத்தியான்சே விசேஷம் பந்தனாகாரக்கின சா புனருத்தாபனைக்கின அன்சே சம்பந்தின் மதுக்கரான பலாபுருத்தினோம் முலிம கியானட்டோனா இதாமத் கண்ணகாட்டுவேன் மீ அமாத்தியான்சே சம்பந்தின் மீ சாக்காச்சாவட் எக்குத்துவேன்னி விசேஷமா மீ பந்தனாகார சா புனருத்தாபனைக்கின அமாத்தியான்சேட்ட கரு அமத்துமாக சா மீ அதால அமாத்தியான்சே நிலதாரிங்க மீட்டுவாடி அவதானி எமு என்ன ஒன்றை கேலாம் மே சரம் புலுல் அமாத்தியான்சேக்க இக பெத்தகிங் இந்து கட்டியது அணி பெத்தனி தா அதி விஷாலு உத்தர நகரின அவுருது தேக யுத்தேக்கின் பசே இப்பிரதேசம் தேவந்த சங்வர்தனையாக ஜனதாவை சமாஜகத்த கிரியும் எத்த ஜனதாவுக்கு ஜனஜீவித்த நகாசிரியும் கீழ் அமாத்தியான்சன் மித்தனை தியத்தி மம இதே பந்தனாகார சாப்பிடு உருத்தாப்பனுக்கின அன்சேட்ட மெயிட் வாடிய கொடா அவதானி எம்மென்ற ஓன் எக்கா மம இதே எத்தனை பக்கம் மேக அமாத்தியான்சன் திகா குணானம் மெயிட்டா தடிய ஹொந்தை கேலாம் மம இதே அடுமகானே பகுகே காலிதி அப்பே ரட்டே தீர பந்தனாகார வல்ட்ட அப்பே ரட்டே தீரன் புனருத்தாபன மத்தியஸ்தான வல்ட்ட கரு அமாத்தியதுமா அடுகானே நிரீட்சண சாரிக்காவக் කවදාකවත් ගියාද කියලා අපි දන්නේ නැහැ. සාමාන්‍යයෙන් අපිට දැනගන්න තියෙන තොරතුරු අනුව අවුරුදු දෙකම මාර්ග විතර කාලෙදී අඩුම ගානේ ප්‍රෝග්‍රෙස් රිව්යු මීටින් එකක්වත් මේ බන්ධනාගාර සම්බන්ධයෙන් තිබ්බද කියන කාරණාව අපිට අපි ඉදිරියේ ප්‍රශ්නයක් කරගෙන මතුවලා තියෙනවා. ගරු සභාපතිතුමනි, මේ බන්ධනාගාර ගත කිරීම නැත්නම් බන්ධනාගාර වල ඉන්න සිරකරුවන් හා සැකකරුවන් ගත්තාම මම හිතන්නේ අවුරුද්දකට ලක්ෂයක විතර පිරිසක් බන්ධනාගාරයේ විශේෂයෙන්ම රිමාන්ඩ් බන්ධනාගාරයට යොමු වෙනවා. සාමාන්‍යයෙන් 25,000ක් 30,000ක් විතර පිරිසක් සිරකරුවන් හැටියට විශේෂයෙන්ම අධිකරණ වලින් වැඩිකාරයන් බවට පත් වෙලා මේ බන්ධනාගාර වලට එනවා. අද විශාල තදවදයක් තියෙනවා. අද ගත්තාම 2015 වර්ෂයේ වාර්තා අනුව 89,550ක් රිමාන්ඩ් බන්ධනාගාරයටත් 24,086ක් විශේෂයෙන්ම මේ සිරඳඩුවම් සඳහා මේ බන්ධනාගාර වලට ඇවිල්ලා තියෙනවා. දෛනිකව ගත්තාම බන්ධනාගාර තුල 10,000ක් විතර සිරකරුවන් සහ සැකකරුවන් ඉන්නවා. ඒ අතරින් 2015 වාර්තා අනුව සිරකරුවන් 9,766ක් සැකකරුවන් 8,236ක්. ඒ කියන්නේ 17,996ක් මේ බන්ධනාගාරයේ දෛනිකව කාලේ මේ පුනරුත්ථාපන කටයුතු එහෙම නැත්නම් සිරගත වෙලා ඉන්නවා. ඉතින් මේකෙදි ඇත්තටම විශාල තදබදයක් තියෙනවා. මම ඉල්ලනවා ගරු ඇමතුමාගෙන් තමුන්නාංශේ අඩුගානේ පොඩි කාලයක් හරි වෙන් කළ මේ බන්ධනාගාර වලට කියලා බලන්න. අද බන්ධනාගාර වල තත්ත්වය ඉතාමත් නරක තත්ත්වයේ තියෙන්නේ. මේ මේ බන්ධනාගාර වල මේ සිරගත කරාම අපි හිතනවා මේ අය සිරකරුවන්, මේ අයට දඬුවම් දෙන්න ඕන, මේ අයව සම්පූර්ණයෙන්ම පහත් තත්ත්වයට දාන්න ඕන. ඒ මතය වැරදි. මම හිතන්නේ මේ සිරකරුවන්ට මිනිස්සුන් හැටියට සලකන්නට ඕන. අඩුම ගානේ ඒ අයගේ මූලික මිනිස් අයිතිවාසිකම් ආරක්ෂා වෙන්න, අඩුම ගානේ ඒ අයගේ මූලික මිනිස් වැඩ කටයුතු ටික කරන්න, අඩු ගානේ වැසිකිලි පහසුකම්, ඒ අයගේ ආහාර පාන, ඒ අයට නිදා ගන්න තැන, තදබදය, මේ මේ සම්බන්ධයෙන් අවධානය යොමු කරන්න ඕන කාලය ඇවිල්ලා තියෙනවා. කොළඹ වැලිකඩ බන්ධනාගාරයේ අවුරුදු ගණනාවක් තිස්සේ එතනින් යනවා යනවා කිය ඒක කිසිම ප්‍රතිසංස්කරණයක් කරන්නේ නැහැ. ගිහිල්ලා බැලුවාම අන්තිම නරකාදී තත්ත්වයට ඇවිල්ලා තියෙනවා. නරකාදියක් වගේ බන්ධනාගාරයේ තුල අඩුම ගානේ අර ඉස්සරහින් ගහලා තියෙනවා නම් බන්ධනාගාරයේ ඉන්නේ සිරකරුවොත් මිනිස්සුයි කියලා ගහලා තියෙනවා. හැබැයි මිනිස්සුන් හැටියට අඩුම ගානේ ඒ අය ඉන්න කාලෙදි සැලකීමක් කරන්න. ඒ වගේම තමයි ඉතා විශාල හැකියාවන් තියෙන පිරිසක් ඉන්නවා. අපි අපේ බලාපොරොත්තු මොකද්ද? බලාපොරොත්තු සිරකරුව හැටියට ඒ අයව එක්කෝ එහෙමනම් මරණීය දඬුවම් නියමෙච්ච අය ඉන්නවා, ජීවිතාන්තය දක්වා සිර දඬුවම් නියමෙච්ච අය ඉන්නවා, අවුරුදු 30-40 සිර දඬුවම් නියමෙච්ච අය ඉන්නවා. ඒ අයට අඩුම ගානේ පහුගිය කාලය ඒ අය අඩු ගානේ දැන් මරණීය දඬුවම් නියමෙච්ච අය අවුරුදු 10ක් විතර යනකම් හොඳින් ඉන්නවා නම් අඩු ගානේ ඒ අයව ඊළඟ තත්ත්වයට ජීවිතාන්තය දක්වා තත්ත්වයට අඩු ගානේ ජීවිතාන්තය දක්වා ඉන්න අය තව අවුරුදු 30ක් විතර වගේ සිර දඬුවම් අඩු කිරීමට ඒ කමිටු තියන්නට ඕන. ඒ අයට ඒ අවස්ථාව ලබා දෙන්නට ඕන. බලාගෙන ගියහම දැන් මට කොළඹ බන්ධනාගාරයේදී මුණ ගැහුණා අවුරුදු 60කට සිර දඬුවම් නියමිච්ච කෙනෙක් 10 පාරක් ගෙදර ඇවිල්ලා තියෙනවා. හොඳම සිරකරුවා වෙලා තියෙනවා. 10 පාරක් ගෙදර ඇවිල්ලා ආයේ බන්ධනාගාරයට ඇවිල්ලා තියෙනවා. ඒ වගේ අයට අඩුම ගානේ සමාවක් දෙන්න, අඩුම ගානේ කමිටු වලට දාලා, අඩුම ගානේ ජනාධිපතිතුමාට මේ සම්බන්ධයෙන් කරුණු කාරණා පැහැදිලි කරන්න අමාත්‍යාංශයට වගකීමක් දෙනවා, තමුන්නාංශයට වගකීමක් තියෙනවා. මම හිතන්නේ තමුන්නාංශලා එක කණ්ණාඩියක් දාගෙන ඉන්නවා මේ සිරකරුවෝ කියන්නේ හැමදාමත් හිරේ ඉන්න ඕන පිරිසක් කියලා. ඉතින් මේකෙදි ඇත්තටම පුනරුත්ථාපනය කියන එක තමයි මෙතන වටිනාම දේ. අපි දැක්කා ඊයේ පෙරේද දැක්කා සමාජ වෙබ් අඩවියක විශේෂයෙන්ම ගත්තාම අපි දැක්කා ඉන්ටර්නෙට් එකේ, Facebook එකේ, Twitter රටක මරණීය දඬුවම් නියම වෙලා ඉන්න, ජීවිතාන්තය දක්වා නියම වෙලා ඉන්න අයට තමන්ගේ දරුවොත් එක්කලා එක දවසක් කාලය ගත කරන්න දුන්නා. පුදුම සංවේදී සිද්ධියක්. ඒක ඒ විශේෂම එතනදී කරන්නේ තමන්ගේ දරුවන් පිළිබඳ ආදරය ඇති කරන්න. ඒ අය පිළිබඳව විශේෂම පුනරුත්ථාපනය කියන දේ අර වචනේ පරිසමාප්තාර්ථයෙන්ම පුනරුත්ථාපනය කියන දෙයට ඒ රටවල්වල ලියුමු වෙලා තියෙනවා. ඉතින් මේ අය සමාජගත කරනකොට විශාල හැකියාවන්තර පිරිසක් ඔය බන්ධනාගාර තුළ ඉන්නවා. සිරකරුවෝ හැටියට ඉන්නවා. ඒ අය වෛද්‍යවරු ඉන්නවා, ඉංජිනේරුවරු ඉන්නවා, ඒ වගේ වෘත්තිකයන් ඉන්නවා සිරගත වෙලා. ඒ වගේම ගත්තාම විවිධ හැකියාවන් තියෙන අය ඉන්නවා, ගුරුවරු ඉන්නවා, බැංකුවල වැඩ කරපු අය ඉන්නවා. මම හිතන්නේ මේ හැකියාවන් ප්‍රයෝජනයට ගන්න, මේ මානව සම්පත ප්‍රයෝජනයට ගන්න අවුරුදු ගණනාවක් තිස්සේ කියනවා රටේ සංවර්ධනය සඳහා මේ මානව සම්පත දෙයනේ ප්‍රයෝජනයට ගන්න. මේ මානව සම්පත මං හිතන්නේ ඉතාම විශාල ශක්තිමත් පිරිසක් මේ හිරගවල් තුල ඉන්නේ. මේ අය ප්‍රයෝජනයට අරගෙන අඩුම ගානේ රටේ සංවර්ධනයට දායක කරගන්න. මොකද මේ අයට දැන් මේ තුල අපි දකලා තියෙන එක තමයි වෘත්තිය පුහුණුව දෙන්න, එහෙම නැත්නම් තාක්ෂණික වශයෙන් පුරුදු පුහුණු කරන්න, වැඩසටහන් තියෙනවා. හැබැයි මම ඉදන්නේ ඒවා යාවත් කාලින් වෙන්න ඕන, ඒවා හරියට ක්‍රියාත්මක වෙන්න ඕන. එහෙම වුණාම තමයි මේ අය එළියට ආවහම නැවත වතාවක් රටේ ආර්ථිකයේ ශක්තියක් එන්නේ. ඒ අය තුළ ඒ හැකියාවන් ප්‍රයෝජනයට අරගෙන යම්කිසි දායකත්වයක් සමාජගත වෙනකොට දෙන්න පුළුවන් වෙන්නේ එතකොටයි. එහෙම නැත්නම් වෙන්නේ නැවත වතාවක් ඒ අය අර පුරුදු තත්ත්වයට යනවා. ඒ වගේම තමයි බන්ධනාගාරගත කරනවා. අපි දැකලා තියෙනවා මත්ද්‍රව්‍ය වලට වගේ දේවල් වලට ඇඩික්ට් වෙච්ච, එහෙම නැත්නම් ඇබ්බැහි වෙච්ච විශාල පිරිසක්. ඒ බන්ධනාගාරගත කරන්නේ නෙමෙයි, මොන හරි තැනක් එන්නට ඕන, අඩු ගන්න අලුත් ප්‍රතිපත්තියක් එන්නට ඕන. මේ මත්ද්‍රව්‍ය වලට වගේ දේවල් වලට ඇබ්බැහි බලා තියෙන අයව වෙනම තැනක, වෙනම තැනක පුනරුත්ථාපනය කරන්න, ඒ අයට වෛද්‍ය පහසුකම් දීලා වෙනම තැනක පුනරුත්ථාපනය කරන වැඩසටහනක් මේ බන්ධනාගාර තුල එන්නට ඕන. මම ගරු සභාපතිතුමාට එක
විනාඩි දෙකක්
ඔව් ගරු සභාපතිතුමනි, මම මීගමුව බන්ධනාගාරයෙන් යනවයි කියලා කිව්වහම, අයින් වෙනවයි කියලා කිව්වහම, මම වෙන්නප්ප මැතිවරණ කොට්ටාසේ දංගොඩ ප්‍රාදේශීය ලේකම්පල ප්‍රදේශයේ අති විශාල වටිනාකමකින් යුත් අක්කර 9ක් දුන්නා පහුගිය රජයේ වෙලාවේදී බන්ධනාගාරයේ මීගමුව බන්ධනාගාරයේ එතනට ගියේ. ඒ සියලු වැඩ කටයුතු අවසන් වෙනකන් ගියා. දැන් වෙනකොට මන් දන්නේ නැහැ මොකද්ද තත්ත්වය කියලා. ඉඩමත් එහෙම තියෙනවා, වීගම වන්දනාකාරයේ තදබදයක් එහෙම තියෙනවා, ඒක යනවද කියලා දන්නෙත් නැහැ. මේ වගේ අපි ඒ අවස්ථාව සලසලා දීලා තියෙනවා, ඒ අවස්ථාවල් ප්‍රයෝජනෙට ගන්න. ඒ වගේම තමයි විශේෂයෙන්ම කියන්නට ඕන, හැමතුමා ගිහිලා බලන්න මේ වන්දනාකාරවල තත්ත්වය දිහා, මේ වන්දනාකාරවල ඇති වෙලා තියෙන තදබදයේ දිහා ගිහිලා බලන්න. ඒ වගේම තමයි මේ අයට අඩුම ගානේ මං හිතන්නේ රජයේ විශාල අවධානයක් යොමු කළා. මේ ගොඩනැගිලි ප්‍රතිසංස්කරණ අවුරුදු ගණනාවක් සිස්සේ සුද්දන්ගේ කාලේ ඉඳලා හදපු ගොඩනැගිලි තියෙන්නේ. තව එකක් තමයි ගරු සභාපතිතුමනි, මේ සිරකාරින්ට වැටුපක් දුන්නා. අපි දන්නවා පහුගිය කාලේ සිරකාරින්ට වැටුපක් නිදහසෙන් පස්සේ මං හිතන්නේ බ්‍රිතාන්‍ය යුගයේ ඉඳලා සිරකාරු වැඩ කරපුවම එයාට වැටුපක් දෙනවා. ඒ වැටුප අඩුම ගානේ පහුගිය කාලේ ඒ පිළිබඳව සොයා බලන්නේ අඩු ගානේ වැටුප වැඩි කරන්න, ඒ වැටුප සම්බන්ධයෙන් යම්කිසි සාධනීය පියවරක් ගන්න මම හිතන්නේ බන්ධනාගාරයේ බාර තමුන්නාංශයට මම හිතන්නේ වගකීමක් තියෙනවා. අවසාන වශයෙන් කියන්නට ඕන එකම එක දෙයක් තියෙනවා. මෙතනින් තමයි මිනිස්සු හොඳ මිනිස්සු හැටියට සමාජගත කරන තැන. එහෙමනම් මේ තැන පිළිබඳව තමුන්නාංශයේ සහ අමාත්‍යාංශයේ රුසා රජය මේට වැඩිය තමන්ගේ වගකීම අවධානය යොමු කරන්න කියලා කියමින් මගේ වචන ස්වල්පයක් සම්මන්න.
බොහොම ස්තුතියි.